அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 16 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமீலா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றுக் கொண்டது குறித்த செய்தி, புதிய முதல்வரின் நியமனம் குறித்து மக்களின் கருத்துக்கள்.
இன்னைக்கு காலையில சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி சார் தான் முதலமைச்சர்னு சொல்றாங்க. அதுவும் வந்து எங்களுக்கு என்னன்னா, இப்படியே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா முதலமைச்சர், இவர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் போது எங்களுக்கு வந்து இது ஒரு நிலையான ஆட்சியா, நிரந்தரமான ஆட்சியா இருக்குமானு எங்களுக்கு தெரியல.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா.
ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் நிகழ்ந்த கார் குண்டு தாக்குதல் ஒன்றை தொடர்ந்து சுமார் 50 பேர் கொல்லப்பட்டனர். மக்கள் கூட்டம் மிகுந்த சந்தை பகுதி ஒன்றில் நடைபெற்ற தாக்குதலில் டஜன் கணக்கானோர் காயமடைந்தனர். பல நாட்களுக்கு பிறகு பாக்தாத்தில் நிகழும் 3வது கார் வெடிகுண்டு சம்பவம் இதுவாகும். இதுவரை இந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை. சமீப மாதங்களாக IS குழுவானது ஈராக்கில் அடுத்தடுத்து குண்டு தாக்குதல்களை நிகழ்த்தி வருவது குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானின் தெற்கு பகுதியில் தர்கா ஒன்றிற்கு அருகில் நடந்த குண்டுவெடிப்பில் டசனுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என உள்ளூர் தொலைக்காட்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சிந்து மாகாணத்தில் ஷேவான் நகரில் உள்ள லால் ஷபாஸ் குலந்தர் தர்கா அருகில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளது. இதில் பலியானவர்களின் விவரம் குறித்து தெரியவில்லை. சமா என்ற தொலைக்காட்சி சேனல் முதலில் 50 பேர் காயமடைந்ததாக தெரிவித்தது. மேலும் ஜியோ என்ற மற்றொரு சேனல் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20 என குறிப்பிட்டது.
அமெரிக்காவில் உள்ள பல ஜனநாயக தேர்தல்களில் ரஷ்யா தலையிட முயற்சித்ததாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலர் ஜேம்ஸ் மேட்டிஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.
Right now I would just say there's very little doubt that they have either
ரஷ்யாவின் தலையீடு குறித்து சந்தேகம் இல்லை என்று பிரசல்ஸில் நேட்டோவின் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் ஜேம்ஸ் மேட்டிஸ் இவ்வாறு தெரிவித்தார். ராணுவ அளவில் ரஷ்யர்களுடன் இணைந்து செயல்படும் நிலையில் அமெரிக்கா இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவ், அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ரெக்ஸ் டில்லர்சனுடன் ஜெர்மனியில் நடைபெற்ற முதல் கூட்டத்தில் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
சிரியாவில் முற்றுகையிடப்பட்டுள்ள பகுதிகளில் சிக்கியுள்ள 600,000+ அதிகமான சிரிய மக்கள் நவம்பர் மாதத்திலிருந்து எந்த உதவிகளையும் பெறவில்லை என ஐநா தெரிவித்துள்ளது. மருத்துவ கவனிப்பு இல்லாமை, பட்டினி போன்றவற்றால் பலர் இறந்து போவதாக ஐநாவின் மனிதநேய தூதர் ஜான் ஈகலன் தெரிவித்துள்ளார். உதவி விநியோகம் செய்ய ஐநாவிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டாலும் முற்றுகையிடப்பட்ட 13 இடங்களில் உள்ளூர் அதிகாரிகள் அல்லது சிரியா படைகளால் ஐநாவின் தொடரணிகள் தடுக்கப்படுகின்றன. இது நாடெங்கிலும் போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் நிலையிலும் நடக்கிறது.
சிரியா அரசு மற்றும் அதன் எதிர்ப்பாளர்கள் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தையை கஜகஸ்தானில் நடத்த உள்ளனர். தடுமாற்றத்தில் இருக்கும் போர் நிறுத்தத்தை நிலையாக்குவதை கருத்தில் கொண்டு போர் புரியும் தரப்புகளை ரஷ்யா, துருக்கி மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்தன. சிரியாவின் எல்லைப்பகுதிகளில் அமைதியான சூழல் நிலவினால் இந்த மாதத்தின் இறுதியில் ஜெனீவாவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தையில் அரசியல் பிரச்சனைகள் குறித்து ஆலோசிப்பதை அது எளிதாக்கும் என நம்பப்படுகிறது.
சர்வதேச கால்பந்து கழகமான ஃபிஃபாவின் தலைவர் ஜானி இன்ஃபான்டினோ 2026 ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை பல நாடுகளை இணைந்து நடத்த ஊக்குவிக்கப் போவதாக தெரிவித்தார். அந்த நாடுகள் 4 வெவ்வேறு நாடுகளாக இருக்கலாம். பல விளையாட்டரங்களை அவை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அவர் கூறினார். மேலும் அவ்வாறு கால்பந்து போட்டியை இணைந்து நடத்தும் நாடுகள் அருகாமையில் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம் தமிழக கண்ணோட்டம். தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி பதவியேற்றார். இது கடந்த 10 நாட்களாக நிலவிய அரசியல் நிச்சயமற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்த விரிவான தகவல்களை தர எமது செய்தியாளர் முரளிதரன் நேரலையில் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முரளி, தற்போதுள்ள அரசியல் சூழல் என்ன? இன்று நடந்த பதவியேற்பு குறித்த விவரங்களை சொல்லுங்க.
பிரமிளா, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழ்நாட்டில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நீடித்து வந்த ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை இன்று ஏதோ ஒரு வழியில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி இன்று மாலையில் பதவியேற்றுக் கொண்டார். மாலை 4:30 ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்தில் இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது. மிக 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 ஒரு எளிமையான வகையில் தான் இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற்றது என்று சொல்ல வேண்டும். இதற்கு முன்னதாக பார்த்தால் காலையில் எடப்பாடி பழனிசாமியை ஆளுநரை சென்று சந்தித்தார். அப்போது ஆளுநர் அவருக்கு முதலமைச்சராக பதவியேற்க அழைப்பு விடுத்தார். 15 நாட்களுக்குள் அவர் தன்னுடைய பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதற்கு பிறகு வேகமாக வேலைகள் நடைபெற்று மாலை 4:30 மணியளவில் இந்த பதவியேற்பு விழா நடைபெற்றது. மிக எளிமையான முறையில் நடைபெற்ற அந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி பதவியேற்பு விழா கடைசியாக நடந்த 2 பதவியேற்பு விழாக்கள் நடந்தனவோ அதே போல நடைபெற்றது. அதாவது 6 அமைச்சர்கள் ஒன்றாக பதவியேற்றுக் கொண்டார்கள். 6 அமைச்சர்கள் ஒன்றாக பதவியேற்பது போல மொத்தமாக ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாகவே இந்த பதவியேற்பு நிகழ்வு நிறைவுக்கு வந்தது. இதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அதற்கு பிறகு சற்று நேரத்திற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அவர் அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சசிகலா குடும்பத்தை சேர்ந்த யாரையும் தன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் சசிகலா அதற்கு மாறாக செயல்பட்டிருக்கிறார். இந்த ஆட்சியை அகற்றிவிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சியை அமைப்பதுதான் எங்களுடைய நோக்கம், அதற்கான எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார் பிரமிளா.
அதே போல அவர் வந்து மக்களை வந்து எல்லாரும் சந்திக்கணும், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கணும், அதுக்கான பேரணி எல்லாம் நடத்த போறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது அதெல்லாம் ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்களா, அது நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, ஆளுநர் வந்து எவ்வளவு கால அவகாசம் கொடுத்திருக்காங்க, இந்த புதிய அமைச்சர் வந்து அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் இல்லையா?
அப்புறமில்லா ஆளுநரை பொறுத்தவரை இன்றிலிருந்து 15 நாட்களுக்குள்ளாக தன்னுடைய பெரும்பான்மையை எடப்பாடி கே பழனிசாமி நிரூபிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் தமிழக சட்டப்பேரவை நாளை மறுநாள் கூடுகிறது. அன்றே இந்த விவகாரம் அவையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நாளை மறுநாளே அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நீங்கள் சொன்னது போல பன்னீர்செல்வம் மெரினா கடற்கரையில் பேசும்போது நாளை அனைத்து தொகுதியைச் சேர்ந்த மக்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரிடம் இது தொடர்பாக பேச வேண்டும், யாரை தாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும் என்று மெரினா கடற்கரையில் தெரிவித்திருக்கிறார். அதே போல பல்வேறு இடங்களில் பேரணிகளை நடத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் என்ன சொல்கிறது என்றால், மெரினா கடற்கரையில் பெரிய அளவில் மக்கள் கூடி ஆளுநர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இந்த பிரிவை சேர்ந்த அதிமுகவினர் சிலர் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் செய்திகளை பரவிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரமிளா. இதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கும் சூழல்.
இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஓபிஎஸ் வீடு பக்கத்துல ஏதோ நிறைய மோதல்கள் நடந்ததாகவும் செய்திகள் வெளியாகின, அதை பத்தியும் சொல்லுங்க.
அதாவது ஓ பன்னீர்செல்வம் வீடு என்பது கிரீன்வே சாலையில் அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில் தான் அமைச்சர்கள், முதலமைச்சர், சென்னை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் அனைவரது வீடுமே அமைந்திருக்கும் ஒரு பகுதி. இந்த பகுதியில் பன்னீர்செல்வத்தினுடைய வீடும் அமைச்சர் சி வி சண்முகத்தினுடைய வீடும் அடுத்தடுத்து அமைந்திருக்கிறது. இங்குதான் இந்த மோதல் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே சி வி சண்முகத்தின் பெயர் பலகை முன்னதாக அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் குறித்து சி வி சண்முகத்தின் ஆதரவாளர்கள் சில குரல்களை எழுப்ப, பதிலுக்கு அங்கு கூடியிருந்த ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சில குரல்களை எழுப்ப இது வந்து ஒரு சிறிய மோதலில் முடிவடைந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று கேட்டோமானால், பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவுக்கும் இடையில் மோதல் வெடித்தவுடன் அன்று இரவே செய்தியாளர்களிடம் பன்னீர்செல்வத்தை மிக மோசமாக சி வி சண்முகம் குறிப்பிட்டார். இந்த நிலையில் தான் இன்று பதவியேற்பு நிகழ்வு நடந்த உடனேயே இந்த மோதல் வெடித்திருக்கிறது பிரமிளா.
நன்றி முரளி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலா தரப்பில் இருந்த எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றது பற்றி மக்களின் கருத்துக்களை தொகுத்து வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
என் பேர் அப்துல்லாங்க. நான் வந்து அம்மாவோட தீவிர ரசிகர். எந்த போஸ்டிங்லேயும் இல்லை, ஆனால் இருந்தாலும் மறைந்த முதலமைச்சர் அம்மா வருவதற்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன். அம்மா எந்த வாட்டியும் போனாலும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுது ஓ பன்னீர்செல்வத்தை தான். இப்போ புதுசாக வந்து அமைச்சர் தேர்ந்தெடுத்திருக்காரு, அது நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. நம்மளுக்கு ஓபிஎஸ் வந்திருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், மக்களுக்கும் நல்லது செஞ்சுருப்பாங்க.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் சிஎம் செலக்ட் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமியாக. இவரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாதனால அவரை பற்றி எனக்கு கருத்து சொல்ல விரும்பலை. பட் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த சிஎம் இவர் இல்லை. ஸோ ரீஎலெக்ஷன் வர்றதை நான் ஒரு வகையில் வரவேற்கிறோம்.
சின்ன மாநிலம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸ் தான். 3 பிரச்சனைகளை சால்வ் பண்ணார். எல்லாமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லது செய்வார். நல்ல நம்பிக்கை உண்டு. ஒரு எங்களுக்கு பிடிக்காத விஷயம் சார். எங்களை கேட்டேன்னா நாங்கள் வந்து சின்னம்மா போட்டு ஓட்டு போடல, அம்மாவை பார்த்தா ஓட்டு போடல. அம்மா வந்து கை கடந்து ஓபிஎஸ் மட்டும்தான் சார்.
ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் செல்வி ஜெயலலிதா மேடமை தான் செலக்ட் பண்ணோம் முதலமைச்சராக. தமிழ்நாட்டுக்கு அவங்க தான் சிறந்த முதலமைச்சராக இருப்பாங்கன்னு நினச்சி நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க இறந்ததுக்கப்புறம்
ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர்னு சொன்னாங்க. ஓகே, அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். கொஞ்ச நாள் கழித்து அவரும் இல்லை முதலமைச்சர், அவரும் கிடையாது. இன்றைக்கி காலையில் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி சார் தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து எங்களுக்கு என்னென்னா, இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக முதலமைச்சர், இவர் முதலமைச்சர், இவர் முதலமைச்சர்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது எங்களுக்கு வந்து இது ஒரு நிலையான ஆட்சியாக, நிரந்தரமான ஆட்சியாக இருக்குமானு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இது நிலையாக இல்லை இருக்காத பட்சத்தில் எங்களுக்கு ரீ எலெக்ஷன் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
ஜல்லிக்கட்டா பிரச்சனையாக இருக்கட்டும், சென்ட்ரலில் வந்து இணக்கமாக நம்ம பிரதமர் மோடியோட இருக்கதா இருக்கட்டும், எல்லாமோ வாட்டர் ப்ராப்ளம், கர்நாடகாவில் போயிட்டு அந்த நமக்கு சந்திரபாபு நாயுடுகிட்ட போயிட்டு நமக்கு அந்த தண்ணி கொண்டு வந்தார் பன்னீரையா. ஸோ இவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு குழப்பம் ஏற்படுத்துகிறாங்க இங்கே நம்ம சென்னையில் இருக்கவங்க, ஏடிஎம்கேல இப்போ பதவிக்கு வந்திருக்கிறவங்க. இது நல்லதில்லைன்னு நினைக்கிறேன். எடப்பாடி ஐயா வந்து மினிஸ்டர் சிஎம் ஆக்கிட்டாங்க, பார்ப்போம், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லது நடந்தால் சரி.
ஜெயக்குமார். சசிகலா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து முதலமைச்சராக முடியாத நிலை ஏற்பட்ட பின்னர் அவரது ஆதரவாளராக கருதப்படும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராகினார். சசிகலாவின் தயவால் முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்கும் இவர் எவ்வாறு சுதந்திரமாக செயல்படுவார் என்பது பற்றி அரசியல் விமர்சகரும் ஊடகவியலாளருமான கே என் அருணிடம் கேட்டார் மணிவண்ணன்.
எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் வந்து அவர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்போ வந்து அவர் இப்போ அவர் கொண்டு வந்து இருக்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சசிகலா வந்து அவரை வந்து தன்னோட இதுவாக ப்ராக்சியாக தான் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு. அது வந்து இப்போ சசிகலா இப்போ ஜெயிலில் இருந்தாலும் அவரோட சொந்தக்காரர் டிடிவி தினகரன் தான் இப்போ பார்ட்டி துணை பொதுச்செயலராக இருக்காரு. இப்போ துணை பொதுச்செயலராக அவரை வந்து செயல்படும்போது இப்போ ஃபுல்லாக வந்து இப்போ பொதுச்செயலராக இருந்தால் அவர் ஃபுல்லாக வந்து செயல்பட போறாரு. அவர் வந்து இதெல்லாம் வந்து இப்போ அட்லீஸ்ட் வந்து கொஞ்ச காலத்துக்காவது வந்து இன்னைக்கு அவருக்கு வந்து நிச்சயமா வந்து தினகரன் கிட்டேந்து உத்தரவு வாங்கிட்டு தான் எல்லா வேலையும் பண்ண போறாரு. தினகரன் தினகரன் உத்தரவு வாங்குறதுன்னா வந்து சசிகலா கிட்டேந்து உத்தரவு வாங்குற மாதிரி தான். ஏன்னா இப்ப வந்து நீங்க இப்போ ஓபிஎஸ் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து அவர் வந்து இடைக்கால முதலமைச்சர் இருந்த போது அப்போ வந்து டிசிஷன் ஒன்றுமே ஒரு இதுலேயும் வந்து டிசிஷன் எடுக்காமல் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது எடுக்கணும்னா கூட ஜெயலலிதா கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா இறந்த அப்புறமும் வந்து இடையில முதல் ஒரு ரெண்டு வாரம் வந்து அங்கே இதில் போலீஸ் தோட்டத்தில் போய் சசிகலாவை கிட்ட வந்துடு. இதே நிலைமை தான் இவருக்கும் இருக்கும், எடப்பாடி பழனிசாமிக்கும். பழனிசாமி வந்து அவங்க வந்து சசிகலாவோட ப்ராக்சியா தான் செயல்படுவாரே தவிர இண்டிபெண்டன்ட்டா இம்மீடியட்டா அவரால் பண்ண முடியாது.
இண்டிபெண்டன்ட்டா இம்மீடியட்டா பண்ண முடியாது. ஒருவேளை லாங் டேர்ம்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷத்துல அவரால் எமர்ஜ் ஆக முடியும் நினைக்கிறீங்களா?
ஒருவேளை அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் அப்ப இழுத்துட்டாருன்னா அப்ப வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் தைரியம் வரலான்னு நினைக்கிறேன் நான். ஆனாலும் வந்து அவர் இதுவரையில் அவரோட இது பார்த்து அவரோட கரியரை பார்த்தீங்களன்னா அவர் வந்து எப்போ வந்து டோட்டல் விசுவாசியாக தான் இருந்திருக்காரு. முதல்ல வந்து எம்ஜிஆருக்கு விசுவாசியாக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாக்கு விசுவாசியாக இருந்தார், அதுக்கப்புறம் வந்து ஜெயல் சசிகலாக்கு இது வந்து. ஆனாலும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவியில் உட்கார்ந்த அப்புறம் வந்து இப்போ இவருக்கு நம்ம பன்னீர்செல்வத்துக்கு வந்து இது ஒரு மாசத்துலயே அவருக்கு வந்த இது வந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இவருக்கும் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வந்து அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துவாரான்றது அது வந்து பொறுத்து இருந்தா பாக்கணும்.
சரி, இப்போ இந்த பிஜேபி இந்த ஒட்டுமொத்தமா இந்த அரசியல் நெருக்கடியை கையாண்ட விதத்துல அது ஜெயிச்சிருக்கா இல்ல தோத்துருக்கா?
பிஜேபி கணக்குனா வந்து எல்லா இருந்தாலும் பன்னீர்செல்வம் மூலமா வந்து அவங்க இது பண்ணாலும் கட்சி பிளவுபட்டிருக்கும் தான் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. கட்சி பிளவுபட்டிருந்ததுனா அப்ப வந்து என்ன இருந்தாலும் வந்து அந்த கட்சியில வந்து சில இப்போ வந்து சசிகலா அவங்க உறவினர்களுக்கு எதிராக இருக்க அந்த சென்டிமெண்ட் அவங்க இந்த உணர்வுகள் அதனால வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாம போவாங்க. இல்லைன்னா வந்து அவங்க அதே சமயத்தை வந்து அவங்க வந்து ரெட்டையில விசுவாசிகள் அதனால வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இவங்க வந்து பிஜேபி தனக்கு ஒரு மாண்ட ஒரு இதுல தான் இருந்தாங்க. ஆனா வந்து அந்த கணக்கு வந்து அடிபட்டு போயிடுச்சு இப்போ. ஏன்னா கட்சி வந்து அப்படி ஒன்றும் அட்லீஸ்ட் இந்த இது சட்டமன்ற கட்சி வந்து அப்படி பிளவுபடல. அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து இதனால வந்து எந்த பெரிய லாபமும் வரும்னு நான் எதிர்பார்க்கல.
ஊடகவியலாளரும் அரசியல் விமர்சகருமான கே என் அருண். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.